ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய வியாழக்கிழமை இரவு போன ஞாயிறு கடந்த ஞாயிறு சிறுவை கழுதையிலே பவனி வந்தார். ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் பாட பாட அவர் நகரத்துக்குள்ளே பவனி வந்தார். பிற்பாடு வியாழக்கிழமை இரவு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். அவ்விதம் அவர்கள் தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் அவரை பிடிக்க வந்தார்கள். நாம் யோவான்ல வாசிக்கும். சோ அந்த நேரத்தில் இயேசு எங்கே போவார் என்று சொல்லி யூதாசுக்கு நன்றாக தெரியும். அவைதான் அந்த நேரத்தையும் காலத்தையும் பார்த்து அந்த இடத்துக்கு ஆசாரியர்களையும் சிறுவர்களையும் கூட்டிக் கொடுப்பன. சோ அவர்கள் ஸ்தோத்திர பந்தி அமர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாட்டு பிற்பாடு அந்த கடைசி ராப்போசனத்தை அவங்களோடு முடித்து இதை செய்ய நான் மிகவும் ஆசையா இருந்தேன் சொல்லி லூக்காவில் நான் வாசிக்கிறேன். இத பந்தி முடித்த பிற்பாடு அவர் எழுந்து அந்த ஓலிவமடைக்கு கெத்சமனை தோட்டத்துக்கு போய் அங்கே அவர் அதிக ஊக்கமாக ஜெபம் பண்ணான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் சொல்லி அதிக ஊக்கத்தோடு அவர் அங்கே ஜெபம் பண்ண போதுதான் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவருடைய ரத்தம் நம்முடைய வியர்வை ரத்தமாக சிந்தினதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அன்றைக்கு வியாழ இரவு அவர் கைது செய்யப்பட்டு இரவோடு இரவாக அவர் விசாரிக்கப்பட்டார். நான் அப்போ சொல்றது போல யூதோட சட்டத்தின்படி எந்த ஒரு குற்றவாளியும் இரவில் விசாரிக்கப்படவே கூடாது. ஆனால் அவருடைய சட்டத்துக்கு மாறாக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டார். சோ இரவோடு இரவாக அவரை அடித்து வேதனைப்படுத்திருக்கார். 39 தடவைகள் சாட்டையினால் சவுக்கினால அடித்து அவரை வேதனைப்படுத்தியிருக்கார். இந்த இரவு முழுவதும் அவர் தூங்காதபடி மரண வேதனைகளை அவர் அனுபவித்து காலையில் கிட்டத்தட்ட 9 மணிக்கு வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு சிலுவையிலே ஆராயப்பட்டார். 9 மணியில இருந்து சாயங்காலம் 3 மணி வரை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த அகோர வெயில்ல இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளிலே தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி அவர் 7 வார்த்தைகளை சொன்னார் சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த பெரிய வெளி தினத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை சபைகளை தியானிக்கிறது வழக்கம். அவை நாமும் இந்த நாளிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் சற்று நாம் தியானிக்கும்படி நாம் கடந்து செல்வோம். எனக்கு அருமானவர்களே, இது ஒரு கதை அல்ல, காவியம் அல்ல, கற்பனையும் அல்ல, இது சத்தியம். நாம் திரும்ப உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதலும் ஒரு கிறிஸ்தவத்தான் இருந்தேன். ஆனா அந்த நாட்கள் இந்த பெரிய ஒளியில் சொன்னால் எல்லாரும் நல்ல வெள்ள உடுக்கெல்லாம் போட்டு வந்து அந்த பெரிய ஒளியில கண்ணீர் விட்டு அழுவார். ஒரே பக்தி மயமாக இருக்கும். பார்க்கிறோம், பார்க்கும் அந்த காட்சி அருமையா இருக்கும். பக்தி மயமா இருக்கும். முட்டு காலனிப்பார், பக்தி மயமா இருக்கும், கண்ணி வடிப்பார், அழுவார். ஆனால் இப்போதான் அதை ரியலைஸ் பண்றேன், அது மன வருத்தம். ஆனால் அது மனம் திரும்புதல் அல்ல. நாமும் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கலாம், இட்ஸ் குட். ஆனா அதோடு மாத்திரம் நாம் இல்லாமல் நாம் செய்கிற பாவங்களால் திரும்ப திரும்ப இயேசுவை சிலுவையில அறியாதபடி இந்த பெரிய வழி தினத்துல ஆண்டவர் திருப்பாதங்களில் நாம் சரணடைவோம். நன்மை சேரவராக சுற்றி திரிந்த அவருடைய கரங்கள் தான் சிலுவையிலே அறைந்தார்கள். குஷ்டரோகியும் கூசாமல் தொட்டு குணமாக்கின அந்த அன்பு கரங்களை இனிமேல் அப்படி செய்யாதேன்னு சொல்லி யூதக சிலுவையிலே அறைந்தார். சுட்டி திரிந்த அவருடைய பாதங்களை இனிமேல் அப்படி நடக்காது என்று சொல்லி அறைந்தார்கள் சொல்லி நாம் பார்க்க. கரிமானவர்களே, 6 மணி நேரம் இயேசு சிலுவையில தொங்கி அவர் சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளை இதுவரை நாம் கருத்தாய் கவனமாய் நாம் சிந்திப்போம், தியானிப்போம். இது சற்று வித்தியாசமான ஒரு ஆராதனையா இருக்கும். உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன், தயவு செய்து அங்கு மிக நடந்து தெரியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள, அமர்ந்திருந்த மரியாதையை பார்த்துதான் அவர் மெச்சி கொண்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னார். ஆனால் அந்த நேரத்திலே அலைந்து பற்பல வேலைகளிலே இருந்த அந்த மாத்தாளை இயேசு கடிந்து கொண்டான்னு நாம் பார்க்கிறோம். அவள் செய்த வேலைகள் தேவைதான், ஆனால் அந்த நேரத்தில் அந்த வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவள் உட்கார்ந்து ஆண்டவுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டிய நேரத்தில் பற்பல அலுவல்களிலே அவள் விசியாக இருந்ததை இயேசு சரி என்று பாராட்டவில்லை, மாறாக அவளை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நாமும் இது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம், இது அமர்ந்திருந்து அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிற நேரம். இட் இஸ் எ ப்ரீசியஸ் டைம். அவர் நாம் உட்கார்ந்து அமர்ந்து நம்முடைய ஆவியை அமர பண்ணி தேவ வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குள்ளே போக பண்ணி அவர்களை நாம் சிந்தித்து அவர்களை நாம் சீதூக்கி பார்த்து அந்த வார்த்தைகளால் ஆண்டவருடைய அன்பை நாம் தியானித்து இன்னும் 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 ஆண்டவரை நாம் கிட்டி சேர சரிந்தவர் ஆமிசன். அதற்கு தான் இந்த பெரிய வழி ஆராதனை, இதற்கு தான் இந்த நல்ல வழி ஆராதனை சரிந்தவர் ஆமிசன். அவர் இந்த வழியிலே நாம் கத்துடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சிலுவை பாடுகளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கருத்தாக தியானிப்போம், கவனமாய் நாம் கேட்போம்.
வேதத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னர் நாங்கள் ஒரு விசை அவர் சமத்தில் ஜெபம் பண்ணி கடன் சொல்வோம். கிருபையும் இருக்கிறான ஆண்டவரே, விவலையிலும் சமத்தில் வருகிறோம் அப்பா. உலகமெங்கிலும் அநேக நாடுகளில் ஆண்டவரே விடுமுறையாக விடப்பட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்ற காரியத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் அநேக இடத்தில் இல்லை கத்தா. ஏன் இயேசு சிலுவையில் பாடுகளை பட்டார்? தெய்வம் ஏன் தேடி வந்தார் இந்த பூமியில? சோன் மூன்று பயனில் சொல்லப்பட இவ்வளவாய் இவ்வளவாய் அன்பு கொண்டார். அந்த அன்பு நிமித்தம் ஆண்டவர் அவர் எங்கள் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவரே, எங்கள் மீடுதல் நிறுத்தனை காயப்பட்டேன், எங்கள் அக்கிரமித்தனவர் நொறுக்கப்பட்டார் என்று இயேசு அதிகரித்தது போல கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலை நாங்கள் காண்கிறோம் அப்பா. அதன் நிமித்தம் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. சிறுவேளை நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காய், அன்றுவரே காரியங்களை செய்து எல்லா முறுதலை மக்கிரமங்களை பாவங்களை சுமந்து செய்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை தியானிக்க போகிறோம். மது வார்த்தைகள் அன்றுவரே வானமும் பூமியும் ஒளிந்தாது வார்த்தை ஒளியாது. அன்றுவரே வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு விடம் பார்க்கிறவளா இல்ல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை சீர்தூக்கி பார்க்கத்தக்கதா. ஆண்டவரே கத்தாவே சமூகத்திலே வரத்தக்கத கிருபைய நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே ஆமென். வேதத்தில் இருந்து நாங்கள் தேவன் சொன்ன ஏழு புன்மொழிகள் அல்லது ஏழு வித முத்துக்கள் என்றுமே அழியாத தேவனுடைய வார்த்தைகள் என்று சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதிலே நாங்கள் அதை தியானிக்கும் போது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒழிய துக்கப்படுற நாள் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் ஒரு தெய்வம் எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்து எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், அவர் செய்து முடித்து விட்டார். அவர்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் அன்பு கொண்டிருக்கிறார். அவே அந்த வார்த்தைகளை நாங்கள் தேனைக்க போறதுக்கு முதலாவது வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. லூக்கா 23:34 வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாருக்காள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சேர்த்து போட்டார்கள். வேதத்திலே பார்க்கிற காரியங்கள் என்ன சொன்னால், கிட்டத்தட்ட 25 தீர்க்கதரிசனங்கள் ஒரே நாளிலே நிறைவேறிச்சு. கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறதுக்கு 600 வருடங்கள் 700 வருடங்களுக்கு இடைப்பட்ட வருடங்களிலே சொன்ன காரியம், இயேசுவுக்கு உரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறுதலை நாங்கள் காண்கிறோம். அது மாத்திரமில்ல, அவர் இதா முழுதும் விசாரிக்கப்பட்டார். உங்களை பார்த்தது போல அவர் இதா முழுதும் விசாரிக்கப்பட்டார், வாரினா அடிக்கப்பட்டார், குட்டினார்கள், முள்முடி சுட்டப்பட்டது, தலையிலே குட்டினார்கள், முள்முடியை குடித்து அடித்தார்கள். அந்த முள்ளை குறித்து பினகாசு என்ற முள், அந்த முள்ளு அவ்வளவு நீளமான முள் என்று அவர்கள் சொல்லப்படுகிறது, ஒரு விஷம் முள் என்று சொல்லப்படுகிறது, சாபத்தமித்த முள் முளைக்கப்பட்டது. அதே முல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அப்ப இப்படி இரவு முழுதும் அவர் விசாரிக்கப்பட்டார், இரவு முழுக்க அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், குட்டினார்கள், தாடியை புடுங்கினார்கள். இப்படியான காரியங்களை செய்த அவர்களை பார்த்துதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எப்படியா இருக்கிறார். கிட்டத்தட்ட காலை 9 மணி சிலுவையில் அறையப்பட்டார். கிட்டத்தட்ட 6 மணித்தேழம் தொங்கினார் சிலுவையில. இப்ப சிலுவையில தொங்குறதுன்றது மிக கடினமான கஷ்டமான காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், என்ன ஊழியம் செய்வார், எப்படி மரிப்பார், அந்த அவர் சொல்ற காலத்திலே சிலுவை மரணம் இல்லாத காலத்திலே அந்த காரியம் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. ஆனால் அது நிறைவேறுதலாய் நடந்த அவை சிலுவையிலே அவர் அறையப்படும் போது இரு கைகளும் ஆணிகள் கடாப்பட்டது, கால் கடாப்பட்டது. அப்ப மூச்சு விடுவதே மிகவும் கஷ்டமான காரியமா இருக்கும். ஒரு முறுக்கு மூச்சை விட்டு வெளியே விடுவினர் சொன்னால் அந்த காயங்கள் எல்லாம் வலி ஏற்படும். என்றால் ஒன்றுமே இல்லை, அந்தரந்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற சிலுவையில ஆணிகள் காடப்பட்ட விலையிலே. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், ஒருவர் மரிக்கும் போது இந்த காரியங்களை செய்யும் போது என்ன செய்வார்கள் சொன்னால், அவர் செய்யாத குற்றத்துக்காக, செய்யாத காரியத்துக்காக அவர் சிலுவையிலே அறையப்படுறார். அந்த வேளையிலே கடைசி நேரத்திலே என்ன காரியம் சொல்லுவார்கள், மற்றவர்களை என்ன சொல்லுவார்கள், திட்டுவார்கள் அல்லது பேசுவார்கள், இல்லாது விடாத வார்த்தையினால் என்னென்ன காரியத்தை அடித்தார்கள், குட்டினார்கள், வாரினால் அடித்தார்கள், எத்து முத்துகள் பார்த்தா உழுத நிலம் போல் ஆயிற்று. அவர் சாரோனின் ராஜா, வெண்மையும் சிவப்பு மாணவர், ஆனால் அவரை பார்க்க கூட முடியாத அந்தகாரமாயிருந்தது. ஏன், எனக்காகவும் உனக்காகவும் அவர் காயப்பட்டார். அப்படி இருக்கும்போதுதான் அந்த மக்களை பார்த்துதான் அவரை அடிச்சு குட்டு சித்திர வைத்து விசாரணை செய்து அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்ன அதே ஜனங்களையும் போர் வீரர்களையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்ற முதலாவது அந்த வார்த்தை என்ன சொன்னார், முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். அப்ப இவர் வந்து பூமியில வாழ்ந்த போது பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு
பிறந்த நாள் தொடக்கம் அது முடிவிடவில்லை. கிட்டத்தட்ட 12 வயசுல விசாரிக்கப்பட்டு 30 பேருமே ஆண்டவர் என்ன செய்தார் தாப்பத்தாக்கி கீழ்ப்படிந்ததுதான். ஆனா வேத வசனங்களை அவர் கற்று பிதாவோட உறவிலே அவர் வளர்ந்தார். அதனால்தான் அவர் பிதாவும் உறவுள்ள எந்த காரியத்திலும் சிலுவையிலே அவர் ஒரு வார்த்தையும் பேச முடியாத விலையிலே தன்னை சித்தித்து தன்னை துக்கப்படுத்தி தன்னை துன்புறுத்தின அத்தனை மக்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார் என்றார். அங்கே பிலாத்து ஏரோது 4 முறை அவர் விசாரணை பண்ணப்பட்டார், பரிகாசம் செய்தார்கள், வாரினால் அடித்தார்கள், முள்முடி சூட்டப்பட்டார்கள், காரை உமிழ்ந்து துப்பினார்கள். திருவையில் அறைந்தவர்களை பார்த்தார். அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அப்படியே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாங்களும் கூட இந்த காரியம் அங்கே வர வேண்டும். இது வந்தா தான் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியும். என்னன்னு சொன்னால், ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது அங்கு ஸ்தேவான் சொல்லுகிறான். அப்ப இது இருக்குது, அப்ப சொல்ல 7 அதிகாரத்தில் நீங்க பார்த்தால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவனை கல்லறிந்து கொள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கும் போது, அப்ப சொன்ன பவுல் கூட சவுலா இருக்கும் போது அவனை உடைக்கு காவலா இருக்கும் போது கூட எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்க கல்லறிகிறதுக்கு அதே காரியத்தான் சொல்ற. என்ன சொல்ற, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தார். இதுதான் பிள்ளையுடைய சீஷம். அவன் தெய்வ விசாரணத்தை நாங்கள் தியானிக்கவில் மட்டுமில்ல, நாம் அப்படியா மாற்றப்பட வேண்டும். ஏன் பேதுரு குறித்து நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறான், ஆனா அவர் சொல்லுகிற அவர் தைரியமா சொல்லுகிறார், எல்லாத்தையும் முந்திக் கொள்ளுவார். கல்லறை போனா முந்துக்கு ஓட இல்லாத வயது சென்றவர், மற்றவர்கள் ஓடி போய் வாசல நிக்கிறார், இவர்களை என்ன செய்யறார், பின்னுக்கு ஓடி களைச்சி போய் என்ன செய்யற, முன்னுக்கு போய் விடுகிறார். கடலில் நடக்கும் போது நீரானால் நான் நடந்து வர கற்றலையும் சொல்லுகிறேன். அதே போல இந்த பேதுகிறார், ஆர்மத செய்தாலும் நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ல ஆண்டுகிறார். சேவல் கூப்பிடத்துக்கு நீ 3 தரம் மறுதளிப்பார். என்ன செய்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். சேவல் குவித்து ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். அந்த இதில் அவன் எழுதுகிறான், மனம் கசந்தான், மனம் திரும்பிதான். அப்போது ஆண்டவர் மன்னித்தார். இதனால் வேதத்திலே சொல்லப்படுறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இருந்த நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அவர் மன்னித்ததினால் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே அவருடைய காரியம் எங்களை வர வேண்டும். அவரை போல நாங்கள் மன்னித்து மறந்துவிட வேண்டும். சில சொல்வாங்க வாயினாலா, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று. ஏதாவது ஒரு காரியத்தை நீ அன்றைக்கு இந்த நேரத்திலே இந்த டைமிலே இந்த நாளிலே இந்த இடத்திலே வைத்து இந்த காரியத்தை செய்தே அப்படி என்ன இயேசு எப்படி சொல்லியிருக்க வேண்டும் சொல்ல, பிதாவே இவர்களை மன்னி மன்னிச்சினாய். ஆகவே நாமும் மன்னித்து மறந்துட வேண்டும். நானும் நீங்களும் இயேசுவின் சீடர் மாத்திரமல்ல, அவருடைய மகனாக மகளாக நாங்கள் உள்ளோம். ஒருவரை ஒருவரை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பென்ற வார்த்தை இந்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 76 தடவைகள் வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை வருமென்றால் முக்கியம், இது 76 தரம் வந்திருக்கிறது மன்னிப்பென்ற வார்த்தை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, மத்திய 6 அதிகாரத்திலே ஜெபத்துக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னி.
ஜெபத்தை கட்டுக் கொடுக்கும் போது கூட ஆண்டவர் என்ன செய்தார், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்திலே பேதுரு வந்து கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் ஏழு தரம் மன்னிக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்றார், ஏழு எழுபது தரம் நீ மன்னிக்க வேண்டும். ஆகவே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மன்னிப்பு சிலுவையில் செய்து ஆண்டவர் காட்டினார். ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது காரியங்களை செய்தவர் சிலுவையில கூட முதலாவது வார்த்தை அவர் சொன்னது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னது என்ற ராஜாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் இன்றும் வரத்திருந்து எனக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம் தேவன் மன்னிக்கிற தேவன். ஆகவே அவர் என்ன செய்தார், அதே காரியத்தை போதிக்கிறவர் மாத்திரமல்ல வாழ்க்கையிலே செய்து காட்டினார். சரி, இரண்டாவது வார்த்தைக்கு நாங்கள் கடன் சொல்வோம். லூக்கா 23:43 நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்று என்னுடன் கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். கல்வாரியிலே மூன்று சிலுவைகள் நாட்டப்பட்டன. அதிலே ரெண்டு சிலுவை வலதுபுறத்திலும், நடுவில் இயேசும், இடதுபுறத்தில் ஒரு கள்ளரும் வலதுபுறத்தில் ஒரு கள்ளருமாய், இது கல்வர்கள் மத்தியிலே இயேசு கல்வனாய் தங்கினார். களவு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, அவர் பரிசுத்தர். ஆனால் எனக்காம் உனக்காம் அவர் தொங்கினார். அப்ப அந்த கள்ளன் என்ன செய்கிறான்னு சொன்னார், ஆண்டவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார் என்று ஏசியா திகழ்ச்சி 53:12 சொன்ன வேதவாக்கியம் நிறைவேறுகிறபடி இது காரியம் நடந்தது. சரி, நீங்க எடுக்கத்தில் மத்தியு மார்க்கிலே பார்த்தால் இரு கள்ளரும் அவரை நிந்தித்தார்கள். ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்கள், மற்றவர்கள் நிந்தித்தார்கள், தூசித்தார்கள். ஆனால் இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருக்கும் போதும் இது கல்வரர் பலபுரத்திலும் இடபுரத்திலும் இருவரும் கல்லர்கள், அவர் களவு செய்தது மிச்சம் அவர்கள் இதென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யாதபடி அவர் சிலுவையில் தொங்கும் போது இது கல்வரர் முதல் ஆரம்பத்திலே நிந்திக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மற்ற மக்கள் நிந்திக்கிறார்கள், தன்னைத்தான் மற்றவர்களை ரசிக்கிறேன்னு சொன்னாரே, தன்னைத்தான் ரசித்துக் கொள்ளட்டும், தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரே, தேவன் நம்பிக்கை இருந்தாரே, இப்போது ரசித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள். அப்ப இப்படியான காரியங்கள் செய்யும் போது இது கல்விடத்திலே ஒரு கல்விடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடனடியா இவர் நிந்திருக்கிற காரியங்களை குறித்து பார்த்த போது ஒரு கல்வியிலே என்ன செய்தது, மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் ஏற்பது இரண்டு பேர் பேசினதிலும் வித்தியாசம் இருந்தது. ஒருவன் சொல்லுகிறான், சிறுவல் நடைபெற்ற குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவனால் உண்மை எங்களை ரட்சித்துக் கொள் என்று இழந்தான். மற்றவன், கிறிஸ்துவின் சுழலிலிருந்து மறிக்கும் தருவாயில் அகந்தை சுழலிலிருந்து தப்பி இன்னும் வாழ வேண்டும் என்பது அவனது நோக்கம். அப்ப அவனது நோக்கம் என்ன, நான் கள்ளன், நான் அறையப்படுறேன், அதுல இறங்கி வர வேண்டும், இறங்கி வந்து நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் களவு செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு விருப்பம். ஆனால் மற்ற கல்வன் வார்த்தையிலே ஒரு வித்தியாசம் ஏற்படுது. முதல் வார்த்தைக்கு பின்பு கல்வன் மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவ பயம் உன்னத்தில் இல்லையா? தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் கல்வர்கள் என்று நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இவரோ ஒன்றுமே செய்யலை. தகாத ஒன்றையும் இவர் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, மற்ற கல்வனை பார்த்து கடிந்து கொண்டு இயேசுவனைக்கு, ஆண்டவரே நீரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ரட்சிப்பு. அப்ப என்ன என்று பாவம் மன்னிக்கப்படுகிறது, மனம் திரும்பும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது மிச்சம் ரட்சிப்பு வருகிறது. அப்ப அந்த கள்ளன் முதல் நிந்தித்தான். பிறகு அவன் சொன்ன மற்றவர்கள் சொன்ன போது தகாத ஒன்றை அவர் செய்யவில்லையே, நாங்கள் செய்ததுக்கு நாங்கள் தன்னேடு பிரிக்கிறோம். அனுவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நீ என்னை நினைத்தருளும் என்று அவன் மனம் திரும்பும்போது, சிலுவையிலே கடைசிக்கும் இல்லை மறைக்கும் தருவாயிலே அவன் மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்றார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ரட்சிப்பு தேவனோட மாத்திரம் உண்டு என்றால் வேதத்திலே சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவரை அல்லாமல் ஒரு நாமத்திலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் அடித்து சொல்லுகிறது. ஆகவே இக்கல்வெண்டமிருந்து தேவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. என்ன எதிர்பார்க்க முடியும் கல்வெண்டிருந்து? ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் நரிக்க போகிறான், ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. ஆனா கல்வனின் மனம் திரும்புதலை இயேசு கண்டார். பரசில் இன்று இருப்பாய் என்று அவர் சொன்னார். ஆண்டவரால் நாம் தேவம் கேட்பதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறோம் உள்ளவரை அடியேன் நினைத்தள்ளும் என்றார் இயேசு கிறிஸ்து. இன்று என்னுடைய பரசில் இருப்பாய். ரட்சிப்பு அன்பு தயவு சிலுவையில் மாத்திரம்தான் உண்டு. ஆகவே அவர் செய்தவர் மாத்திரமல்ல, அவர் போதித்தார், சாதித்தார், செய்தார், மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே முதலாவது வார்த்தை அவர் மன்னிக்கிற தேவன், இரண்டாவது வார்த்தை அவர் ரட்சிக்கிற தேவன். ஆகவே தேவ சமூகத்திலே தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் தொடர்ந்து அடுத்த வார்த்தைக்காக கடந்த கத்தராசு
இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஆண்டவர் சொன்ன பிற்பாடு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாசித்து பார்த்து இதற்கு பிற்பாடு பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. சூரியன் அந்தகாரப்பட்டது. மோசியின் காலத்திலே 3 நாட்கள் இருள் இருந்தது. ஆனா இயேசு சிலுவையிலே தொங்கும் போது 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது. இனிமேல் சொல்லப்பட போற இயேசு சொன்ன வார்த்தைகள் பூமியெங்கும் அந்தகாரம் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளா? நாம் 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தீங்க சொன்னால் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ஆனா ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ தளம். இட் இஸ் த பவர் ஆஃப் காட் டு சல்வேஷன். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு தான் அது பைத்தியம் போல தோணும். தேவ பக்தியற்றவர்கள், பாவத்தில் உளர்றவர்கள், தேவ நம்பிக்கையற்றவர்கள், இயேசுவை நிராகரிக்கிறவர்கள், தெய்வ நம்பிக்கை அற்றவர்களுக்கு இந்த போதனைகள் ஏனோ தானோ ஒன்று தோணலாம், அல்லது ஞானமற்றது போல தோணலாம், அல்லது பைத்தியம் போல தோணலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அது தேவ பலமாக இருக்கு. ஒரு ஆமே சொல்ல, அவன் இந்த உபதேசம் சிலுவைய பற்றின உபதேசம் கிறிஸ்தவத்தின் மைய உபதேசங்களாகும். ஆகவேதான் நாம் இன்றைக்கு இந்த நல்ல வழியிலே, இந்த பெரிய வழியில வந்து ஆண்டவர்
சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். முதல் இரண்டு வார்த்தைகளை நாம் கேட்டோம், பிதாவிகளுக்கு மன்னியும். இட் இஸ் ரிவீல் ஹிஸ் டிவைன் நேச்சர். அந்த வார்த்தை சொல்ற கேளுங்க தயவுசெய்து. நான் ஆண்டவர் செய்த அற்புதங்களால் அற்புதங்களிலும் பார்க்க அவருடைய வாழ்க்கை தான் என்னை அதிகமாக கவர்ந்தது. நல்ல கவனி, இயேசு அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். பிகாஸ் ஹி இஸ் காட், சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா அவைகளிலும் பார்க்க என்னை கவர்ந்தது அவருடைய வாழ்க்கை தான். பிதாவே இவர்களை மன்னி. சோ மன்னிக்க சொல்லி நமக்கு சொன்னது மாத்திரமல்ல, மன்னித்தும் அவர் காட்டியிருக்கிறார். சத்துருக்களை சிநேகங்கள் சொன்னது மாத்திரமல்ல, அதை செய்தும் அவர் காட்டியிருக்கிறார். பிகாஸ் ஹி இஸ் அவர் மாடல், ஹி இஸ் காட், ஹி ரிவீல் ஹிஸ் டிவைன் நேச்சர். தன்னுடைய தெய்வீக தன்மையை சிலுவையிலும் வெளிப்படுத்தி அற்புதங்களினால் நம்முடைய வாழ்க்கையில அவர் உண்டாக்கின தாக்கத்தில் பார்க்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் உண்டாக்கின தாக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்படும். உலகினர் ஆமை சொல்லு. தன்னை குத்தினவர்களை, கூசாமல் துப்பினவர்களை, குத்தினவர்களை, அறைந்தவர்களை மட்டுமல்ல, மற்றவர்களே ரட்சிக்கும்னு சொல்றவனே உன்னை நீயே ரட்சித்துக்கோ, நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா, இறங்கி அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம். எல்லாம் பரிகாசம் பண்ணவர்கள் எல்லாம் மன்னிக்கிறது லகுவான காரியம் மட்டுமல்ல. இன்றைக்கு என்னோட கூட நீ படத்தை செல்றப்ப அடுத்த வார்த்தை கூட நாம் அடுத்த வார்த்தைகளுக்கு நாம் கடந்து போவோம். தயவு செய்து உட்கார்ந்து பேசப்படுற சொல்லப்படுற வார்த்தைகளை சிந்திங்க, தியானிங்க. ஆண்டவர் இயேசு மேல நான் வச்சிருக்கிற அன்பு இன்னும் அதிகமாகட்டும் பெருகட்டும். சார் என்னோட ஆமை சொல்லுங்க.
கண்களை மூடி நாங்கள் உறவை செய்வோம், ஜெபத்தோடு நாங்கள் செல்வோம். எங்களை நேசிக்கின்ற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா தேவரில் பேசப்படுகின்ற இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் இதயத்தை நாங்கள் மாற்றி ஆண்டவரே உம்மை போல ஒரு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை அளிப்பீராக. அடியேனை உம்முடைய சிலுவையிலே மறைத்து தேவாமையானவரே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமான பிதாவே, ஆமென். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனைக்கு மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் இந்த பூமியிலே மனுஷ ரூபம் எடுத்து வந்து மனுஷனாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம். அடித்த பொழுது அவர்களை வாழினாலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்த பொழுது, காரை துப்பிய பொழுது எல்லா பாடுகளையும் ஏற்று வேதனையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் ஆண்டவர் பார்க்கின்றார். இந்த வார்த்தைக்கு முதல் உள்ள வார்த்தையை நாங்கள் சற்று பார்த்தால் 25 வசனம், இயேசுவின் சிலுவையின் அருகே இந்த வார்த்தை தொடங்குகின்றது. இயேசுவை நீக்கின்றான். இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகின்றது அந்த வார்த்தை, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயம் நான் யோசித்தேன், ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் அந்த வேளையில் சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய மகன் தொங்கிக் கொண்டிருக்கிறான், அந்த பிள்ளையை பெறும் பொழுதே இடமில்லாமல் தவித்திருந்தார். 2 வயசுக்குள்ளாக அந்த பிள்ளையை கொலை செய்வதற்கு ஏரோது ராஜா வகை தேடினார். எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது மகனை காணவில்லை என்று சொல்லி மீண்டும் எருசலேமுக்கு சென்றார். இந்த காரியங்களை அவர் யோசித்துக் கொண்டிருந்திருப்பார். அது மட்டுமல்ல, அவர் கண்களாலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார். வேதனை, தலையிலே முள்முடி, ரத்தம், கோரப்பாடுகளை தாய் சொந்த தாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அந்த வேளையிலேயே தான் இயேசு கிறிஸ்து தாயை நோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மறந்துடாது. ஆனால் நம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, தாயை கனம்பன், தாயை கனம்பன். எங்களிலே அநேகம் அதிகளை நாங்கள் மறந்து போகட்டும். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனை மத்தியிலும் நம் ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்றார், தெரியே இனி கவலைப்படாதே. யோசித்து பாருங்க, அந்த தாயை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். எப்பாவது ஒரு வார்த்தை மானிடம் எனக்கு வராதா? ஏனென்றால் காணா ஒரு கல்யாண வேளையிலே அந்த தாய் உள்ளம் சொல்லுவார், சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேளுங்க குறைவுபடுகிறதே. அப்பொழுது அற்புதம் செய்தார். நான் ஒரு விதையுடைய மகனை எழுப்பி கொடுத்தான். தன்னுடைய தனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அர்ப்பணித்திருந்தா இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவளாக இருந்தார். விசுவாசத்திலே ஸ்ட்ராங்கா இருந்தார், பலமாக இருந்தார். ஆவிக்குரிய காரியங்களிலே அவள் நேர்ந்து கொண்டிருந்தாள். Luke 2:51 சொல்லப்படுகின்றது, இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை தன் இதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து பேசிய அந்த வார்த்தைகளை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக சொன்னார்? இந்த வார்த்தையிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஏற்படுகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயை பார்த்து சொல்லுகின்றார், அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். இதிலே இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய உறவு ஏற்படுகிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நீ வந்தால் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய சகோதரங்கள் உன்னை வெறுக்கலாம், ஏன் நீ நம்பியிருக்கிற நண்பர்கள் கூட உன்னை வெறுக்கலாம். ஆனால் ஒரு நற்செய்தி, நீ இயேசு கிறிஸ்து வண்டையிலே வரும்பொழுது உனக்கு அநேக தாய்கள் இருக்கிறார்கள், அநேக மகன்கள் இருக்கிறார்கள். மறந்துடாதே, இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே சொன்ன இந்த வார்த்தையின் அர்த்தம் புதிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். அந்த தினத்திலே இருந்து இயேசு கிறிஸ்துக்கும் தாய்க்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் போகின்றது. அவர் ஒப்புக் கொடுக்கிறார், ஒப்படைக்கிறார், சீஷனிடம் ஒப்படைக்கிறார். இதே காரியம்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து வண்டையிலே வரும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரோடு ஏற்படுகின்ற உறவு மட்டுமல்ல, சபையிலே சகோதரன் மகன் தாய் என்ற உறவு எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. மறந்து போய் இது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இதை மறந்து விடாதீர்கள். இந்த வாழ்க்கை நாங்கள் நீடித்திருப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கை நீடித்திருப்பதற்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும், மறந்துவிடாது. கலாத்தியர் 6:2 சொல்லப்படுகிறது, ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் ஒருவர் சொல்லுகின்றார், சபையை தாய்க்கு ஒப்பிடுகின்றார் பரலோகம் தகப்பனாக. அப்படியானால் இந்த தாய், இந்த சபை, சபையிலே நாங்கள் இருக்கிறோம், இந்த புதிய உறவிலே நாங்கள் இருக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லி. எனக்கு பிரியமானவர்கள், மற்றவர்களுக்கு தெரியாது, சபைக்குள்ளே வரும்பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். உண்மை, மனிதன் முகத்தை பார்க்கின்றார், ஆனால் தேவன் இருதயத்தை ஆராய்ந்தார்கள். ஆனால் சபைக்குள்ளே வருகின்ற வந்துவிட்ட நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எல்லோருமே சமாதானமாக சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:10 சொல்லுகின்றதை, அவனவன் பெற்ற வரத்தின்படியே கிருபையின் ஈவு, தேவன் எங்களுக்கு அளித்த ஈவில நல்ல உக்ரானனை போல, நல்ல வேறக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இந்த புதிய உறவு, தேவன் கொடுக்கின்ற இந்த புதிய உறவு, இந்த புதிய உறவிலே நாங்கள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் பேட்டி ஆட்டி, அதற்காகத்தான் சபை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவரை ஒருவர் ஆட்டி தேட்டி கிறிஸ்துவுக்குள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் வாழ கிடவோம். இயேசு கிறிஸ்து எப்படி எங்கள் மீது அன்பிலே, அன்பினாலே எங்களை இழுத்துக் கொண்டாரோ, அதே அன்பிலே நாங்கள் எங்களுக்குள் வாழ பழகிக் கொள்ளவன். மாயமற்ற அன்பு, எதிர்பாராத எதிர்பார்க்காத அன்பு. எத்தனை ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து சொன்னார், தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன், இனி அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். கிறிஸ்து வண்டையில வந்தவர்கள், சபையிலே வந்தவர்கள் மற்றவர்களாலே புறக்கணிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு தஞ்சம், சபைதான், சபைதான். சபையில் இருக்கின்ற நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே வளர்ந்து இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த புதிய உறவை நீர் ஏற்படுத்தியதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் வாழுகின்ற நாங்கள் உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதாக, உம்முடைய பிரமாணத்துக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவர் மேல் ஒருவர் கரிசனையா இருந்து ஆண்டவர் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமான பிதாவே, ஆமென். அடுத்த வார்த்தையாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:46 மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:46 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே இதற்கு முதல் உள்ள வசனத்தை நாங்கள் ஒரு விசை வாசிப்போம். ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே அறைந்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மூன்று வார்த்தை விலையிலே இந்த வார்த்தையை முடித்த பின்பு பூமியிலே அந்தகாரம் இருள் உண்டாயிற்று. இருள் உண்டாயிற்று. ஏன் திடீரென்று இருள் உண்டாக வேண்டும் சிந்தியுங்க. தேவன் இந்த வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் திடீரென்று இந்த இருள். உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் உன்னுடைய என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மேலே போட்டுக்கொண்டார். இதை பார்க்க முடியாதபடிக்கு இயற்கையே தங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு மறந்துட்டு. யோசித்து பாருங்கள், சூரியன் இருள் அடைந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது சூரியன் இருள் அடைந்து சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை கொடுக்க மறந்துட்டார். ஏன்டா தாங்க முடியாமல் ஏன் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் இவைகளை இயேசு கிறிஸ்து தன்மேலே ஏற்றுக்கொண்டார். பிதாவானவர் பரிசுத்தர், பரிசுத்தர் அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். பாவியை நேசிக்கிறார் ஆனால் பாவத்தை பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்மேலே எடுத்த போது பிதாவானவர் பார்க்கின்றார். இந்த வேளையிலே இருளாகின்றது. இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாமல் போகின்றது. இயேசு கிறிஸ்து தேவனை பார்க்க முடியாமல் போகின்றது. ஆனால் ஒரு நற்செய்தி, இருள் இருளாகவே இருக்கவில்லை, இருள் நீங்கிட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தான். அந்த இருள் விலகிட்டு வெளிச்சம் உண்டாயிற்று. வேதத்திலே பார்த்தா ஆதியிலே ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, ஆனால் தேவன் என்ன சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாயிற்று. உன்னுடைய என்னுடைய பாவத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், அவர் தன் மேலே சுமந்து கொண்டார். அப்பொழுது இருளாயிற்று. ஆனால் தேவன் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார். அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். மட்டுமல்ல, இதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்ற பொழுது எப்படி இருந்தாரா, பேசாமல் இருந்தார். நானும் நீங்களும் செய்த பாவம், நானும் நீங்களும் செய்த அக்கிரமம், உண்மையிலே யார் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும், நானும் நீங்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவன் அவரை கைவிடவில்லை. உதாரணத்துக்கு இந்த இடத்திலே திடீரென்று இருள் ஆகின்றது. என் மகன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்னை பார்க்கிறான், கூப்பிடுகிறான், அப்பா அப்பா. வெளிச்சம் வந்த பிறகு அவர் என்னை பார்த்துட்டு சொல்றார், ஏனப்பா என்ன விட்டுட்டீங்க, இடையிலே என்ன நடந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை விடவில்லை, கைவிடவில்லை. இந்த பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் பிதாவானவருக்கும் எங்களுக்கும் இடையிலே இருள் சூழுகின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்வது, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் மீறுதலும் அக்கிரமங்களும் எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவை மறைக்கின்றது. இந்த பாவத்திலே இருந்து, இந்த அக்கிரமத்திலே இருந்து, மீறுதலில் இருந்து எங்களை விடுவிக்கத்தான் இந்த நடுச்சுவரை
எடுக்கத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டது போல எங்களுடைய பாவங்களை மட்டுமல்ல எங்களை போல வெளியிலே அநேகர் இருக்கிறார். அநேகர் சர்வலோகத்து பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. மறந்துவிடாது. புதிய ஏற்பாட்டிலே இந்த இருளை குறித்து சில வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கின்றார். திருமண விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் அந்த திருமண வஸ்திரம் இல்லாமல் இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் வந்து கேட்கிறார், எங்கே உன்னுடைய வஸ்திரம்? அவன் ஒன்றும் சொல்லாத பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனை பிடித்துக் கொண்டு போய் இருளிலே தற்கடிப்பும் புறம்பான இருளிலே இவனை போடுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுவிடாத சமயத்திலே தேவனும் எங்களை அந்த இருளிலே போடுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அக்கிரமங்கள், நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு பிழைகள் தவறுகள் அறிந்தும் இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்களையும் பக்கடிப்பதில்லை. அது மட்டுமல்ல, அதே மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. தாளந்தை கொடுக்கும் பொழுது 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து ஊழியக்காரர்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொன்றை கொடுத்து இதை செய்யுங்கள் சொல்லி. ஆனால் ஒருவர் அந்த தாளந்தை பெருக்காத விலையில ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார். இதே வார்த்தை, பிரயோசனம் மற்ற ஊழியக்காரர். எனவே இந்த சபையிலே இருக்கின்ற எல்லாருமே ஏதாவது ஒரு ஊழியத்திலே இருந்துடுங்க. ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து கேட்காத அளவுக்கு உங்களை கொண்டு போய் இருளிலே போனாத படிக்க எச்சரிக்கையாயிருப்போம். எல்லாருமே ஏதாவது ஒரு ஊழியத்திலே இருந்துடுங்க. என்னுடைய ராஜ்யத்தை நாங்கள் வளர்ப்போம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எனக்காக யாவும் செய்து முடித்த என் தேவனே ஸ்தோத்திரம். எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே ஸ்தோத்திரம். எமக்காக யாவும் செய்து முடித்த என் தேவனே ஸ்தோத்திரம். எமக்காக மரித்து எமக்காக உயிர்த்த என் இயேசுவே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையின் பாடுகளில் என்னை நினைத்தவரே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையின் பாடுகளில் எம்மை நினைத்தவரே ஸ்தோத்திரம். என் நோய்கள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்தவரே ஸ்தோத்திரம். என் நோய்கள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்தவரே ஸ்தோத்திரம். எமக்காக யாவும் செய்து முடித்த என் தேவனே ஸ்தோத்திரம். எமக்காக மரித்து எமக்காக உயிர்த்த என் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களுக்காக நீ யாவையும் செய்து முடித்தேன். உம்மை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நோய்கள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே நீ சுமந்து எங்களை வாழ வைக்க நீ எல்லாவற்றையும் செய்து முடித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமான பிதாவே. ஆமென்.
Seven words on the cross. Those are the last words spoken by Christ. Yesu Christu siluvil marikkiradhukku mudhal avar sonna yelu vaarthaigal. Aanal adhu dhaan avar pesina kadasi vaarthaiyen alla. Indraikkum avar pesikonde irukkar. Hallelujah. நாம் இப்பொழுது மூன்றாவது நாலாவது வார்த்தையை நாம் கேட்டோம். அதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சில வேத வியாக்கியானியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பு மரியாவுடைய கணவன் யோசிப்பு இறந்திருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் தன் தாயை எனக்கு நம்பிக்கையான ஒரு சீசனத்தில் கையெழுத்தார் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்றார். இன்னும் சில வேத வியாக்கியானர்கள் சொல்கிறார்கள், இயேசுடைய சகோதரர்கள் சரியான குடும்ப பொறுப்பு உள்ளவளாக இருக்கவில்லை. ஆகவேதான் தன்னுடைய தாய் மேலே அவர் வைத்திருந்த அன்பு நிமித்தம் தனக்கு நம்பிக்கையான ஒரு சீசனத்தில் அவரை கையெழுத்தார் என்று சொல்லி இன்னும் சில வேத வியாக்கியானர்கள் சொல்றார். எப்படி இருந்தாலும் இயேசு ஊழியத்தில் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்ப பொறுப்பிலும் அவர் சரியாக நிதானமாக இருந்திருக்கார். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால். பாருங்க, சில பேர் ஊழியம் ஊழியம் ஓடுவார்கள், குடும்பத்தை கவனிக்க மாட்டார். நாம் ரொம்ப பேலன்ஸ், நாம் பேலன்ஸாக இருக்கும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இந்த ஒரு கட்டத்தில் தான் இயேசுக்கும் பிதாவுக்கும் இந்த தொடர்பு அறுபட்டது. உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே கொட்டப்பட்ட போது பிதாவினாலே தன் சொந்த குமாரனை பார்க்க முடியல. என்றால் வேதம் சொல்றது அவர் பாவத்தை பார்க்கக்கூடாது, சுத்த கண்ணம். அது உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே கொட்டப்பட்ட போது அந்த அகோர காட்சியை பிதாவினாலே கூட பார்க்க முடியாதபடி ஒரு இமைப்பொழுது அவர் தன் முகத்தை அவருக்கு மறைத்தார் என்று சொல்லி நாம் ஏசாவில் கூட நாம் வாசிக்கிறோம். இதுதான் ஆண்டவர் இயேசு மிகவும் பாதித்த ஒரு காரியம். இங்கேதான் அவர் கதர்னார், ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட. வேற எங்க இப்படி ஒரு வார்த்தை ஒரு பாவிக்க, தன் பிதாவோடு இந்த உறவு உடைப்பட்டது தாங்க முடியும். அடுத்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இயேசு கையும் காலும் சிலுவையிலே ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருந்தால் ஒவ்வொரு தடவையும் அவர் மூச்சு விடும்போது கால்களை உயர்த்தி கைகளை இழுத்துத்தான் ஒவ்வொரு தடவையும் சுவாசிக்கணும். அந்த ஆணிகள் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அவர் சுவாசிக்கும் போதே அவர் மிகுந்த கஷ்டப்பட்டிருக்கார், மிகுந்த கஷ்டப்பட்டிருக்கார். ஆகவேதான் மற்ற கள்ளர்கள் சாக இல்லை, அவருடைய எலும்புகளை அவருடைய கால்களை முறித்தார்கள் என்று. ஆனால் இயேசுரத்தில் வந்தபோது ஏற்கனவே அவர் மறித்து போய்விட்டபடியால் அவருடைய எலும்பு கால் எலும்புகளை போர்ச்சுவர்கள் முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க தீக்கு தரிசனத்தின் நிறைவாக அவருக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு கல்லுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டாலும் இயேசுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. தீக்கு தரிசனம் இயேசுவிலே அப்படியே நிறைவேற்றி பார்க்கும். இப்பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின அடுத்த ரெண்டு வார்த்தைகளை நாம் கவனிக்க போறோம். கர்த்தரை கேட்போம், கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் நன்றியப்பா. உங்களுடைய கல்வாரி இந்த நாளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கு இந்த சலாக்கியத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம் வந்தவர. சிலுவை காட்சி எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க விவரிக்கிறோம் ஆண்டவர, அதை வர்ணிக்கிறோம் அப்பா. எங்களால முடிந்த அளவுக்கு அந்த வேதனையை புரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவர. நீங்க எங்களுக்கு செய்த அந்த காரியத்தை, அந்த மகா தியாகத்தை முடிந்த அளவுக்கு நாங்க விளங்கிக் கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவர.
முகத்தினிலே காரி துப்பி முள்முடியும் சூடினரே, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இவர்களையும் மறந்தாரே.
என் ஆண்டவருடைய முகத்திலே அவர்கள் காரி துப்பினார்கள். அவருடைய சிரசில்லே ஒரு முள்முடியை வைத்து கோலினால் அடித்தார்கள். அவருடைய இரண்டு கரங்களும் சிலுவையிலே அறையப்பட்ட வண்ணமாய், அவருடைய கால்கள் அறையப்பட்ட வண்ணமாய் என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இந்த வேளையிலே சிலுவையிலே பொழிந்த ஏழு முத்துக்கள், அந்த ஏழு முத்துக்கள் ஒன்றுதான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற காரியம்.
நான் வாழ தானே ஐயா, நான் வாழ தானே ஐயா, நான் வாழ தானே ஐயா. முகத்தினிலே காரி துப்பி முள்முடியும் சூடினரே.
உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். திருப்பிக் கொள்ளுங்கள் ஜீவபாணிக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28-29 நாங்கள் வாசிப்போம். ஜீவபாணிக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28-29-30.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
28 வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே பாவிக்கிறார். அவர் அறிந்தார் எப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அறிந்தார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு, அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் என் ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் அறிந்தார் என்னவென்று சொல்லிச்சினால், எல்லாம் முடிந்தது. நான் வந்த நோக்கம் என்ன, பிதாவுடைய சித்தம் என்ன, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் சொன்னார் என்ன தெரியுமா, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது, எல்லாம் முடிந்ததுங்க. என்ன தெரியுமா, ஆதியாகமத்திலே ஆதாமும் ஏவாளும் செய்த தவறின் நிமித்தம் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையிலே இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அந்த தொடர்பை திரும்பவும் ஏற்படுத்துவதற்காக வேண்டியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் தேவன் ஒரு உறவை, ஒரு பாலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி இந்த வழியாக நீ இந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் தேவன் ஒரு பிளானை கொடுத்திருந்தார். அது முடிவடைகிற காரியத்திலே அந்த நேரத்திலே தான் இயேசு சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவன் எல்லா காரியத்தையும் ஒன்றையிலையும் அவர் குறைவிடாமல் நிறைவேற்றியிருந்தார். அவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேவனுடைய சித்தத்தில் இருந்து விலகுவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவைகள் ஒன்றிலையும் அவர் வழுகிவிடவில்லை. கெஸ்தமனே தோட்டத்தில் என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டிய காரியத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இது கஷ்டமான பாத்திரம், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது. என்னங்க முடிந்தது? என்னுடைய அநியாயத்திற்கு, என்னுடைய அக்கிரமத்திற்கு, என்னுடைய பொய்க்கு, என்னுடைய பாவத்திற்கு எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். எல்லாம் முடிந்தது. பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிறது நிமித்தமாக தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு இணைவை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாம் முடிந்தது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததின் பிரதானமான நோக்கம் என்ன? பாவிகளுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வீர முழக்கமிட்டார் சிலுவையிலே. அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற அந்த இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் தாகமாயிருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? தாகமாயிருக்கிறேன் ஐயா. ஒரு நாள் முழுவதும் போர்ச்சவர்களாலே சித்திரை வதைப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிற ஒரு நபருக்கு தாகம் உண்டாகித்தான் ஆகும். ஒரு நாள் முழுவதும் சித்திரை வடுத்தப்பட்ட அந்த என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்று சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்ட வீதத்திலே தொங்கிக் கொண்டு இருக்கிற என் ஆண்டவருக்கு உருவாக வேண்டியது என்ன தெரியுமா? தாகம். உலக ரீதியிலே, மெடிசின் ரீதியிலே ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருந்து எவ்வளவுக்கு ரத்தம் வெளியேறுகிறதோ அவ்வளவுக்கு அந்த மனுஷனுக்கு தாகம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலே அவருக்கு தாகம் உண்டாயிட்டது. பாருங்க, இந்த தாகம், எனக்கு தாகம் உண்டாயிருக்கிறது சொல்லி இந்த வார்த்தை தேவன் சொல்லவில்லைன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு அடுத்ததாக வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறவே முடியாது. என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதை அநேகர் பல விதத்திலே பார்க்கிறார்கள். அதிலே ஒன்று, அவர் ஆத்மாக்களை குறித்து தாகம் உள்ளவர்களாக இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தேவ ஜனம் இன்றைக்கு அந்த நாளிலே நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் என்னையும் உன்னையும் அவருடைய கண்ணுக்கு முன்பாக வைத்திருந்திருப்பார் இல்லையா? பாவியாகி நீங்கள், பாவியாகி என்னை குறித்து தேவன் அந்த நாளிலே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பி இருக்கலாம் அல்லவா? என் ஆண்டவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்த வண்ணமாக ஒரு காரியத்தை பார்த்தால், தேவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அவர் தாகமுள்ளவராக இருந்தார். அவர் தேவனுடைய சித்தத்திலே எதையும் மாறு செய்யவே இல்லை. அவர் எப்பொழுது இந்த வேளை வரும், எப்பொழுது இந்த நாள் வரும், எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பேன் என்பதிலே அவர் தாகமுள்ளவராக இருந்தாருங்க. நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? நான் தாகமாக இருக்கிறேன். நாளிலே நான் ஒரு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாம் இந்த நாளிலே தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா அல்லாவிட்டால் தேவனுடைய தாகத்திற்கு காடியை கொடுக்கிறவர்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா அல்லாவிட்டால் தேவனுக்கு இன்றைக்கும் காடி கரைத்து கொடுக்கிறவர்களா நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? காடியை கொண்டு போய் அவருக்கு கொடுத்தார்கள். காடி அது வேதனையை குறைக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேதனையை குறைப்பதற்காக வேண்டி அது கெடுக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காயும் உனக்காயும் அவர் வேதனையை சுமந்து தீர்ப்பதற்காக வேண்டி வந்தவர். அந்த காடி அவர் குடித்திருந்தாலே இருந்தால் அது பரிபூர்ணப்பட்டிருக்க முடியாது, தேவனுடைய சித்தம் சரியாக செயல்படுத்தி இருக்க முடியாது. அவர்கள் காடியை என் ஆண்டவருக்கு கொடுத்தார்களா? காடியை சங்கீதம் 69 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 69 அதிகாரத்திலேயே அநேக தீர்க்க தரிசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை காட்சியிலே நிறைவேற வேண்டிய அநேக வார்த்தைகள் சங்கீதம் 69 அதிகாரத்துக்குள்ளே அமர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலே 19:20-21 வாசிங்கள்.
தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
என் தாகத்திற்கு என்ன செய்தாங்க? இவங்க காடியை கொடுத்தாங்க என்று சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே நிறைவேறுகிறது? இங்கே தேவனுடைய சிலுவை சம்பவத்திலே அது நிறைவேறுகிறதாக மாறுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின அந்த சூழ்நிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? சிலுவையிலே இருந்து ஒருத்தன் இறங்கி வந்தது கிடையாது. சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இறங்கி வந்து வாழ்ந்தது கிடையாது. சிலுவையின் சம்பவத்தை விவரித்து சொல்வதற்கு என் ஆண்டவர் சொன்னார், ஆறுதலான வார்த்தையை கேட்க ஒருவரும் எனக்கு பக்கத்தில் இல்லையே. எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல எனக்கு பக்கத்தில் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி என் ஆண்டவர் கதறினார். பாருங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது, அவர் பூமியிலே நடமாடுகிற பொழுது ஏராளமான கூட்டம் என் ஆண்டவரோடு இருந்தது. ஆனால் என் ஆண்டவருக்கு ஒருவர் தேவைப்பட்ட பொழுது அங்கே யாரும் இருக்கவில்லை. பாருங்க, பக்கத்தில் இருந்த கள்ளங்க கூட கைய விட்டுட்டாங்க. பாரு, என் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தவங்க கூட கைய விட்டாங்க. ஒரே சிலுவையில அடிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க கைய விட்டுட்டாங்க. பாருங்க, நான் யோசித்து பார்த்தேன், பழைய பாட்டில இருந்து புதியோட்பாடு வரைக்கும் என் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க எவராலும் முடியாமல் போயிட்டு பாருங்க. எத்தனையோ ஊழியர்கள் எழும்பினார்கள், எத்தனையோ ஊழியர்கள் எழும்பி அவருடைய சரித்திரம் மறைந்து போனது. ஆனாலும் தேவன் இன்றைக்கும் தாகமுள்ளவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், என்ன தெரியுமா? உன்னால தேவனுடைய தாகத்தை தீர்க்க முடியாது, ஆனா அவருடைய தாகத்துல கொஞ்சத்தை உன்னால குறைக்க முடியும். உன்னால முழுத்திலும் தேவனுடைய தாகத்தை தீர்த்து விட முடியாது, ஆனா நீ தேவனுடைய தாகத்தில் ஒரு கொஞ்சத்தை குறைக்க முடியும். அவ்வளவுதான். ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஒருவனை தேடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்க, நான் யோசித்த ஆண்டவரே, அது கிளையில எத்தனையோ ஊழியக்காரர் எழும்பினார்களே, எத்தனையோ பேர் எழும்பி இருந்தாங்களே ஆண்டவரே, ஆனா யாரும் உங்களுடைய தாகத்தை தீர்க்கலையா? யாரும் உங்களுடைய தாகத்தை தீர்க்கலையா? இன்னைக்கு இந்த பூமியில வாழுகிறது எத்தனையோ ஆயிரம் ஊழியர்கள், இன்னும் ஆண்டவரே தாகத்தை தீர்க்கலையா? ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக் கொள்ளுவதற்கு இல்லாமட்டா இயேசுவை அறியாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் அந்த தாகத்தை எவராலும் தீர்க்க முடியாது. அந்த தாகத்தை எவராலும் தீர்க்க முடியாது. ஒருவர் சொன்னார், இந்த மனுஷன் இந்த வருஷம் இந்த பூமியிலே ஒரே ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் அந்த மனுஷனுக்காக வேண்டி இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே அறியப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அந்த ஒரு மனுஷனையும் மீட்டிருப்பார் என்று சொல்லி ஒருவர் கூறினார். அது மகா உண்மை அல்லவா? அது மகா உண்மை அல்லவா? என் ஆண்டவர் நீ மாத்திரம் இந்த பூமியில இருந்தாலும் அவர் வந்து சிலுவையிலே தொங்கித்தான் இருப்பார். தாகமா இருக்கிறேன் என்ற பொழுது அவருக்கு காடியை கொடுத்தார்கள். பாருங்க, என் ஆண்டவருடைய தாகத்தை
நீ தீர்க்கிறாயா? அல்லாவிட்டால் அவருடைய தாகத்திற்கு காடியை நீ புழிந்து கொடுக்க விரும்புகிறாயா? அதுக்கு 30வது வசனத்தை வாசிங்கள் இப்பொழுது, யோவான் 19:30.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து என்ன செய்தாரா? அப்படி ஆவியை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதுவரைக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? யாராவது என்னுடைய ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒப்படைத்து மறித்தவங்க இருக்கிறாங்களா? யாரும் அப்படி செய்யல. ஆனா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். எல்லாம் முடிந்தது. நான் வந்தது நோக்கம் எல்லாம் முடிவேறிட்டு. இப்பொழுது ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய கருத்து என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்திலே ரோம போர் வீரர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், இயேசுவை அப்படி செய்தார்கள், இயேசுவை இப்படி செய்தார்கள். நடந்தது என்ன? உண்மை என்ன தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். நான் நினைச்சேன் அவருக்கு விருப்பம் சொன்னா என்ன ஒரு மனுஷன் தொங்கியிருப்பார் அதுல. ஆனா அவர் பார்த்த எல்லாம் முடிந்தது, எல்லாம் நிறைவேறிச்சு. தீர்க்க தரிசனங்கள் வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சது. ஆகையினால் அவர் ஒரு காரியம் சொன்னார், என்ன தெரியுமா? என்னுடைய ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். மத்தேயும் மாற்கு லூக்கா அதிலே இந்த காரியம் இன்னும் கொஞ்சம் வடிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமாக பார்த்து நான் கடந்து செல்லாம்னு சொல்லி நாங்கள் கடந்து செல்லாம்னு நான் விரும்புகிறேன். லூக்கா 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் அதிலே 44வது வசனத்தில் இருந்து வாசிங்க. லூக்கா 23:44 வசனத்தில் இருந்து,
அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை
விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது இயற்கைக்குள்ளே சில மாற்றங்கள் உருவாகிறது. என்ன தெரியுமா? அண்டகார சூழ்நிலை காரணம் என்ன செய்தது? பூமியை மூடிட்டு பாருங்க. சூரியன் என்ன செய்தது? ஒளி கொடுக்க மறுத்தது பாருங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய குமாரன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த காட்சி அவைகள் காண முடியவில்லை, பார்க்க விரும்பவில்லை. என்ன நடக்கிறது? சூரியன் ஒளி கொடுக்க மறுத்தது, காரணம் பூமியை வந்து மூடிக்கொண்டது. இந்த நேரத்திலே தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த வேளையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் உருவாகிறது. என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு காரியம் உருவாகிறது. என்ன தெரியுமா? தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தின் நிமித்தமாக நடந்த பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ரெண்டு விதமான பரிசுத்த ஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எப்பொழுதும் மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் போக முடியும், மற்றவர்கள் போக முடியாது. இங்கே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற அந்த மரணத்தின் ரீதியிலே ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு அவர் வழியை திறந்து விட்டார். திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அதற்கு முற்பாடு திரைச்சீலை எப்பொழுதும் இருக்கும், அதற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருந்து கொண்டு இருக்கும். தேவன் சிலுவையிலே மரித்ததின் நிமித்தமாக இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு எனக்கும் உனக்கும் தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்வதற்குரிய அந்த மகாபெரிய சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். இல்லைன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நிக்கிறது போல நாங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டியதுதான். தேவனுடைய பிரசன்னத்தை உன்னாலும் என்னாலும் ஒரு சுத்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் எங்களுக்கு அதுக்கு வழிவகுத்து விட்டார். காரணம் மூடியது, சூரியன் தன்னை மறைத்துக் கொண்டது. ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா, நானும் நீயும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு தேவன் வழிவகுத்து விட்டார். வழிவகுத்து விட்டார் இல்லையா. 46வது வசனம், இயேசு பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஆகவே இன்னைக்கு சொல்லுகிற வேதத்தின்படியும் வேத சத்தியத்தின்படியும் வாசித்து சொல்லக்கூடியது ஒன்று என்ன தெரியுமா, இயேசு கொலை செய்யப்படவில்லை. இயேசுவை யாரோ புழித்துக் கொண்டு வச்சு சிலுவையில் அரைச்சி நீ கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கொலை செய்யப்படவே இல்லை. இயேசு தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்திலே ஒப்படைத்தார். ஐயா உனக்கும் அந்த அதிகாரம் கிடையாது, எனக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இந்த வருஷத்தின் இந்த பூமியிலே வாழ்ந்த எந்த மனுஷனுக்கும் இந்த அதிகாரம் கிடைக்கவே கிடையாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்படைத்தாரா. இந்த ஒப்படைத்த இந்த சம்பவத்தை பார்த்த உடனே நூற்றுக்கு அதிபதியாக இருந்த மனுஷன், அதுக்கு கீழே வருகிறது, நூற்றுக்கு அதிபதியாக இருந்த மனுஷன் இவர் உண்மையிலேயே பரிசுத்தவான் என்று சொல்லி நம்பி கடந்து சென்றான். நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவிக்கு ஆவியை ஒப்படைத்ததுக்கு பிற்பாடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்த முதலாவது மனுஷன் இவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அங்கே வந்திருந்த ஒரு சில கூட்டம் தங்களுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு வீடு சென்றார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே என்ன வந்தது, குற்ற உணர்வு உருவானது இல்லையா. அவனுடைய இருதத்திலே அவர்கள் செய்தது தவறு என்பதை அவனுடைய இருதத்தை விட்டுக் கொடுக்கல பாருங்க. அங்கே தங்களுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு அவர் கடந்து சென்றார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவுக்கு அறிந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தூரத்திலே நின்று பார்த்தார்களா. இவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, தூரத்தில் நின்று பார்த்தாங்க இல்லையா. எவரும் என் ஆண்டவரா இயேசுவுக்கு தூரத்தில் நின்றாங்க சொல்லி சொன்னா உனக்கும் எனக்கும் தேவையானவர்கள் தூரத்திலே நிற்க மாட்டார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது இல்லையா. ஏன் சொல்லி சொன்னா என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களும் என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குற பொழுது எங்க நின்றாங்க தெரியுமா, தூரத்தில் நின்றாங்க, தூரத்தில் நின்றாங்க இல்லையா. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்படைத்ததுக்கு பின்பாக மூன்று சம்பவம் நடக்கிறது என்ன தெரியுமா. ஒன்று, நூற்றுக்கு அதிபதி மனம் திரும்பினான். அடுத்தது ஒரு குரூப் அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாக கடந்து சென்றார்கள். அதுக்கு அடுத்த குரூப் என்ன செய்த, அவங்க தூரத்தில் இருந்த இயேசுவை பார்த்தார்கள், தூரத்தில் நின்று பார்த்தார்கள் இல்லையா. ஆகையினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து போட்ட ஒரு முத்து என்ன தெரியுமா, நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னது என்ன தெரியுமா, எல்லாம் முடிந்தது, என் ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் சொல்லி. ஆகவே தேவன் அவர் கொலை செய்யப்படவில்லை, அவர் கொலை செய்வதற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்கு ஆயிஸ்தோ திரும்பப்பா, நீங்க வரல என்று சொல்லி இருந்தா நாங்க இங்க இல்லை ஆண்டவரே, நீங்க வந்திருக்காமட்டா நாங்க இங்க இல்லை ஆண்டவரே. ஆதியிலே ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த உறவை எங்களுக்கு திரும்ப தந்தீங்கப்பா, அதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே திரும்பமா எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி தந்தீங்க ஆண்டவரே, அதற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் இருந்து வந்த அந்த திரையை கத்தாவே ஆலயத்தில் நீங்கள் கிழித்தறிந்தீங்க ஆண்டவரே, அதனூடாக இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனத்தை எங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறது. தைரியமா உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு வர்றதுக்கு உதவி செய்தீங்களே, அதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தி விடாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னிய ஆறு வார்த்தைகளை நாங்கள் பார்த்து விட்டோம். கடைசியான தேவன் சொன்ன பொன்மணி அல்ல முத்து என்ற காரியத்தை பார்த்து நாங்கள் கடன் செல்ல போறோம். ஒரு விஷய தலைகளை தாத்தி மட்டுமாய் நாங்கள் செம்படும். சர்வ வல்லமில்ல கத்தாவே, மசமத்திலே இருந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆறு வார்த்தைகள் சிலுவையிலே தொங்கின போது அண்டவரே கத்தாவே, காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரையும், அண்டவரே பகல் 12 மணி 3 வரையும் காரில் வேலையிலே அண்டவரே நீ மொழிந்த அண்டவரே கத்தாவே ஆறு வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஆண்டவரே இதழாத வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே இந்த வார்த்தையை ஆண்டவரே கத்தாவே நாங்கள் தியானிக்கிறவளாய், ஆண்டவரே அதை பரிசீலிக்கிறவளாய், அது எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே வரும்படியாய் நடக்கும்படியாய் ஆண்டவரே கிருபையாய் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏழாவது வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 23 அதிகாரம் 46 வசனம். பிதாவே இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பூமியிலே வாழ்ந்த பிறந்து வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் செய்து எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். முடிந்தது என்றால் ஒரு திருப்தி இல்ல, திருப்தி. இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகிற நாம், இன்றைக்கு நாங்கள் மறிப்போம் என்றால் எங்களோட காரியங்களை எத்தனை அங்கலாத்திருப்போம் இல்லையா? அவர் இவ்வளவு தர வேண்டும், இவருக்கு நாங்கள் கொடுக்கிறதை விடக்க நாங்க தர வேண்டும், இந்த காரியங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் செய்ய வேண்டும், இப்படியான அநேக காரியங்களை எடுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியிலே எல்லாம் முடிந்தது என்று திருப்தியான வார்த்தையை சொல்லி தன் ஆவியை மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அடா, ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஆவியை எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. இந்த பூமியில வாழ்ந்தபோது தன்னுடைய ஆவியை அவர் என்ன செய்தார், பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே கடைசியாக சிலுவையிலே பாடுகள் முற்று பெறுகின்ற கடைசி நிமிடம் தாம் இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டிய முழுமையாக செய்து முடித்து விட்டதை உணர்கின்றார். இயேசு உயிர் பிறந்த வேளையிலும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி தன் ஜீவனை விட்டதாக லூக்கான் சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த 4 சுவிசேஷத்தை பார்த்தால், மத்தியு மாத்தியு லூக்கா ஜோவான், 4 சுவிசேஷத்தை பார்த்தால் 4 இதிலையும் ஒரு விதமாய் சொல்லப்படுது. மத்தியில பார்த்தால் 27 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கிலே பார்த்தால் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதேத்திலே லூக்காவிலே பார்த்தால் இயேசு ஆவியை ஜீவனை எப்பு விட்டார், ஓ ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோவான்ல பார்த்தால் இயேசு காடியை வாங்கினை பின்னு பிடித்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாத்து ஆவியை ஒப்புவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 4 விஷயத்திலையும் பார்த்தால், மத்தியு மார்க்கு இருவரையும் பார்த்தால் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் லூக்காவோ மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்ன அந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். மகா சத்தமாய் கூப்பிட்டு பிதாவிடம் ஆவியை ஒப்பிட்டதை குறிப்பிடுகிறது. ஆனால் லூக்காவை போல யோவானும் ஆவியை ஒப்பித்தார் என்று குறிப்பிடுவதை காண்கிறோம். ஆகவே 4 சுயர்களுமே இயேசு மறித்தார் என்றோ அல்லது இயேசு உயிர் பிரிந்தார் என்றோ குறிப்பிடவில்லை. ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விட்டார், மகா சத்தமாய் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்றால் சொல்லப்படுறது. ஆகவே